ಛಂದಸ್ಸಾಕಿ ಘನ್ವಿತೆ ದ್ವಿಜವರೈ ಸಂಸೇವಿತೆ ಶಾಶ್ವತೆ ಸೌಖ್ಯಾಪಾದಿನಿ ಖೇದ ಭೇದಿನಿ ಸುಧಾ ಸಾರೈ ಫಲೈರ್ದೀಪಿರೆ ಚೇತ ಪಕ್ಷಿ ಕಾಮಣೆ ತ್ಯಜ ವೃಥಾ ಸಂಸಾರ ಮನ್ಯೈರಲಂ ನಿತ್ಯಂ ಶಂಕರ ಪಾದ ಪದ್ಮಯುಗಳಿ ನೀಡೇ ವಿಹಾರಂ ಕುರು ಅಕಿರ್ನೆ ನಗರಾಜಿ ಗಂತಿ ವಿಭವೈ ಉದ್ಯತ್ಸುಧಾ ವೈ ಭವೈ ಆದೌ ತೇ ಬಿಜ ಪದ್ಮರಾಗಲಲಿತೆ ಹಂಸವ್ರಜೈ ಆಶ್ರಿತೆ ನಿತ್ಯಂ ಭಕ್ತಿ ವಧೂಗಣೈತ್ಯ ರಹಸಿ ಸ್ವೇಚ್ಛಾ ವಿಹಾರಂ ಕುರು ಸ್ಥಿತ್ವಾ ಮಾನಸ ರಾಜಹಂಸ ಗಿರಿಜಾನಾಥಂಗ್ರಿ ಸೌಧಾಂತರೇ ಶಂಭುಧ್ಯಾನ ವಸಂತ ಸಂಗಿನಿ ಹೃದ ರಾಮೇಧ ಜಿರ್ನ ಸದಾ ಸತ್ತಾ ಭಕ್ತಿ ಲತಾಕ್ಷಟಾ ವಿಕಸಿತಾ ಪುಣ್ಯ ಪ್ರವಾಲಶ್ರಿತಾ ದಿವ್ಯಂತೆ ಗುಣಪೋರಕಾ ಜಪವಚ ಪುಷ್ಪಾಣಿ ಸದ್ವಾಸನ ಜ್ಞಾನಾನಂದ ಸುಧಾ ಮರಂದಲಹರಿ ಸಂವಿತ್ ಫಲಭ್ಯುನ್ನತಿ ಶಿವಾನಂದಲಹರಿ ಸ್ತೋತ್ರಮಂ ಪ್ರಕರಣಮಂ ಇದರ 45 ಶ್ಲೋಕಂ ವರಕ್ಕೆ ಪಾತ್ರಕ್ಕೋ ಮನಸ್ಸ பல விதங்களாக சொல்றார். மனச சிவனிடத்துல சேர்த்து வைக்கணும், அப்பத்தான் இந்த மனுஷனுக்கு க்ஷேமம் ஏற்படும். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோ, பந்தத்துக்கும் காரணம் மனசத்தான், மோட்சத்துக்கும் காரணம் மனசத்தான். மனசானது விஷயங்கள்ல சேர்த்து வச்சோமேயானால் மனுஷனுக்கு சம்சாரம் வளர்கிறது. மறுபடியும் துன்பங்கள் இன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டு இதற்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கார். ஆனா எப்பொழுது இவனுடைய மனசானது சிவனுடைய பாதங்கள்ல சேர்கிறதோ அப்பொழுது அவனுக்கு வேதாந்த வாக்கிய ஜன்ய ஞானம் வந்து மறுபிறவி இல்லாததான உயர்ந்ததான ஒரு மோட்சம் வீடுன்னு சொல்லக்கூடியத அந்த மோட்சமானது இவனுக்கு கிடைக்கிறது என்று சாஸ்திரம் சொல்றது. யுக்தியும் அப்படித்தான். ஏன்னா மனுஷனுக்கு ஜென்மா எதனால வருது? ஜென்மா வந்ததுனால தானே துன்பங்கள் எல்லாம். சரீரம் இருக்கப்படுறதுனாலே நமக்கு இன்பமோ துன்பமோ, சரீரமே இல்லாத சந்தர்ப்பத்தில் ராத்திரி தூங்கும் சமயத்தில் நமக்கு இன்பமும் துன்பம் ஒன்றும் தெரியல. எழுந்துட்டு வர ஆனந்தமான நிறைய அனுபவித்தோம் எனக்கூடியதான ஞாபகம் மட்டும்தான் வருகிறது. ஆகையால் சரீர சம்பந்தம் எப்பொழுது இல்லையோ அப்பொழுது அவன் ஆனந்தமா இருக்கான். சாஸ்திரமும் இதான் சொல்றது, அசரீரம் பாவசந்தம் ந பிரியா பிரிய ஸ்புருஷதா. சரீர சம்பந்தம் இல்லாத போனால் இவனுக்கு இன்பமோ துன்பமோ இந்த விவகாரம் இல்லை. ஆனா ஆனந்த பெருக்கு ஆனந்த மேல அவருடைய சுரூபம் ஆனந்த விக்கிரமா இருக்கான்னு சொல்றார். அப்படிப்பட்டதான சரீர சம்பந்தம் இல்லாம இருக்கணுமே ஆனால் சரீரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான புண்ணிய பாபங்களை அழிக்கணும். புண்ணிய பாபங்களை எப்படி அழிக்க முடியும்? தனியாக நம்ம பாபத்தை நிறுத்தி புண்ணியத்தை பண்றதுனால பாபத்தை அழிக்க முடியாது. ஏன்னா புண்ணிய பலம் வேறு, பாப பலம் வேறு. பாபத்தினுடைய பலம் துன்பம், புண்ணியத்தினுடைய பலம் இன்பம். இது வந்ததுனால அதை செட் ஆஃப் பண்ண முடியாது. சரி, புண்ணியம் தானே வருது அப்படின்னா புண்ணியத்தினாலேயும் மறுபிறவி வரலாம். எவ்வளவுதான் உயர்ந்ததான நிலை இருந்த போதிலும் சரீரம் இருக்கிற பதியம் தான். பணக்காரனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், டாக்டரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் வியாதி உண்டு. டாக்டருக்கு வியாதி வராது என்ன? ஆனா நமக்கு வியாதி வந்தா படுத்துக்கலாம், அவருக்கு டாக்டருக்கு வியாதி வந்தா படுத்துக்க கூடாது. அது பண்ண முடியும். என்ன, நாலு பேர் மச்சு அடிச்சுட்டு இருப்பா விவகாரம் அப்படின்னு. அப்படி புண்ணியம் இருந்தாலும் அது ஒரு விதமா சிரமம் தான். ஒன்றும் இல்லாம இருக்கிற நிலை தான் ஒரு மனுஷன் அடைய வேண்டும். அப்படிப்பட்டதான நிலைக்கு காரணம் ஞானம் ஒன்று தான். அந்த ஞானமானது சிவானுகிரகத்தினால ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாமத்வைத்த வாசனா மகாபய கிருதத்ராடா த்வித்ராடாம பஜாயதே அப்படின்னு அந்த புண்ணியம் பண்ணி சிவானுகிரகம் இருந்தால்தான் கிடைக்கும். அதுக்காகத்தான் சிவஸ்துதியானது பண்ண வேண்டியதாக இருக்கு. பரமேஸ்வரனிடத்த மனசே லயத்தை அடையணும்னு பிரார்த்திச்சிருக்க. அந்த மனசை என்னது ஒரு பட்சியா சொல்லி, ஏ பட்சியே சந்தஷ்டாக்கி சிகன்வித்தே. ஒரு மரம் இருக்கு, அந்த மரமானது எப்படி இருக்கு? கிளைகள்லாம் வேதங்கள், வேத சாக்கைகள் எனக்கூடியதான கிளைகள். பல கிளைகள் இருக்கு, அதனால் அந்த கிளைகளுக்கு எல்லாத்தை விட உச்சியா நேரம் மேலே போகக்கூடியதான ஒரு கிளை இருக்கு. அது என்னது? வேதாந்தம் எனக்கூடியதான கிளை. சிகான்வித்தே த்விஜவரை சம்சேவித்தே, நீர் ஒத்தர் மட்டும் இல்லை பல பறவைகள் அதை சேவிச்சுருக்கு. அந்த பட்சைகளுக்குள்ள மேலையும் கீழையும் எத்தனையோ பறவைகள் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த மரமும் சாஸ்வதமாக இருக்கு. ஏதோ கொஞ்ச நாள் இருக்கு சார், 1000 வருஷம் இருக்கு, அது போய் போயிடும்னு பட்டு போயிடும்னு இல்லை, சாஸ்வதமாக இருக்கு, ஞானம் வந்தால் தான் போகும். அப்படி இந்த மரமும் சௌக்கியத்தையும் கொடுக்கறது, துன்பத்தையும் போக்கடிக்கிறது, இன்மையும் கொடுக்கறது, துன்பத்தையும் போகுது. வெறும் துன்பம் போனால் மட்டும் போகிறார், மூட்டை சுமந்துட்டு இருக்கான், அந்த மூட்டையை கீழே இறக்கி வச்சேன்னா அபாடாங்கிறான், அது சுகம் இல்லை, துன்பம் போச்சு, துக்காபாவம் தான், நிஜமான சுகம் இல்லை. நிஜமான சுகம்ங்கிறது அது வேற, அவன் இன்பத்தை அனுபவிக்கணும், அப்பத்தான் சுகம், துக்காபாவமே சுகமாகாது. எனக்கு ஏழ்மை இல்லை சார், ஆனால் காசும் இல்லைன்ட்டா, கடன் ஒன்றும் இல்லை, ஏதோ அண்ணெண்ணிக்கு போயிட்டே இருக்கேன்னா அது வசதி இல்லை, கொஞ்சம் மிச்சமும் காசு இருக்கணும். அப்படி இந்த சிவா இதானது எப்படி கொடுக்கறது, இவனுக்கு சுகத்தையும் கொடுக்கறது, துன்பத்தையும் போக்கிறது. சுகாசாரை பலை திப்பியதே, இந்த மரமானது சுதாசாரைஹி பலைஹி, அமிர்தத்தோடு கூடியிருக்கக்கூடியதான அழகான திதிப்பான பலன்களை கொடுக்கிறது. இப்படிப்பட்டதான மரத்தில் ஹே சேதமணே சேதப்பட்சி காமணே, பட்சிகளில் உயர்ந்ததான ஒரு பட்சியா இருக்கேப்பா, தியஜ விருதா சஞ்சாரம் அந்நிரலம், அனாவசியமாக மற்ற மரங்களுக்கு இங்கேயும் எங்கேயும் ஓடுறதை நிறுத்தி விடுங்க. மனசானது ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறது, வேதாந்தத்துக்கு போகுமா, பீச்சுக்கு போகுமா, இங்கே வேற எங்கேயாவது போகுமான்னு அங்கெங்கேயும் போகணும்னு நினைக்கிறது மனசு. வேண்டாம், இந்த சிவ தியானத்துக்கே வாங்கோ. சுவிருதா சஞ்சாரம் அந்நேரலம், நித்யம் சங்கர பாத பத்மயுகலி நீடே விஹாரம் குரு. இந்த வரத்துல பகவான் சங்கர பாத பத்மம் எனக்கூடியதான அழகான ஒரு நீடம் இருக்கப்ப, ஒரு கூடு இருக்க, அந்த கூட்டுல ஆனந்தமாக சுத்தி கொண்டே இங்கேயே இருங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம். ஏன் சங்கர பாத பத்ம யுகலி நீடு, அப்படி அந்த நீடத்துல என்ன, அந்த கூட்டுக்குள்ள பொன்னிலையானால் அங்கே பரமேஸ்வரன் இருக்கார். நமக்கு உள்ள நோக்கி பாருன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, உங்க இதயத்துக்குள்ள பரமேஸ்வரன் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயத்தை அர்ஜுன திஷ்டதி, உள்நோக்கி பார்த்து இல்லையானால் அவரை பார்க்கல. பரமேஸ்வரன் உள்ள பூந்திருக்கார் பூந்திருக்கார் என்று வேதங்கள் சொல்றதுக்கு பரம தாத்பரியம் என்ன, உள்நோக்கி பார்த்து இல்லையானால், இதயத்துக்குள்ள தியானம் பண்ணி இல்லையானால் அப்பறம் பொருளை நீங்க பார்க்கலாம். இதற்காக காசு செலவு பண்ணிட்டு சிரமப்பட்டு அங்கேயும் இங்கேயும் போகணும்னு நிர்பந்தம் இல்லை, இங்கேயும் நீங்க அடையலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல சொல்லியிருக்கு. அப்படி இந்த மனசை ஒரு பட்சியாக சொல்லியிருக்க, உபனிஷத்துகளை சொன்ன மாதிரி துவாசு பர்ணா பகிஜா சகாயான்னு ஒரு பட்சியாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பட்சியாக சொல்லி இங்கேயே இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனை இங்கே தியானம் பண்ணலாம், பார்க்கலாம், அதனால உயர்ந்ததான ஒரு பிரயோஜனத்தையும் அடையலாம் எனக்கூடியதை போற ஸ்லோகத்தில் சொன்னார். இப்பொழுது அதே விதமாகவே இந்த பரமேஸ்வரனுடைய திருவடிகள் என்கிறது ஒரு மாளிகை, அந்த மாளிகையில் நீங்கள் ஹம்சமாக இருங்கோ அப்படிங்கிறார் இந்த மனசை. மறுபடியும் என்ன சொல்கிறார், மனசை தான் அட்ரஸ் பண்ணுறார். ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய ஸ்லோகங்கள் மனசை பற்றி பேசுறது. ஏன்னா இதான் சமம் தமம் உபரதி திசிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், மனசை அடக்கிறது என்கிறது தான் மிக சிறந்ததான ஒரு செயல் மனுஷன் பண்ண வேண்டியது. மனுஷன் மனசை அடக்கினானேயானால் அதற்கு பிறகு எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். அந்த மனசை அடக்கிறது மட்டும் கட்டம், மீதி எல்லோரையும் அடக்கலாம், மற்ற மனுஷியால் அடக்கலாம், காசு கொடுத்தியோ பயமுடுத்தியோ அடக்கலாம் நீங்கள் மனுஷியால், மற்ற சாதாரணமான பதார்த்தங்களை அடக்கலாம், வர உங்கள் மனசை உங்களால் அடக்க முடியலை. என்ன வெகு நாட்களாக அதை விட்டுவிட்டேன், அது சொன்னபடி கேட்கறதுன்னு வழக்கப்படுத்துகின்றேன். எப்படி மனம் போன போக்கில் தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால் இன்னைக்கு அவன் மனசை நிறுத்துன்னு சொன்னால் அவனால் முடியலை, மனசை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, அது அடம் பிடிக்கிறது. ஆகையால் அந்த மனசை படைக்கிறதுக்கு பல உபாயங்கள் தேவை இருக்கு. ஜபம் ஒரு உபாயம், தியானம் ஒரு உபாயம், ஸ்தோத்திரம் ஒரு உபாயம், வேதாந்த சிரவணமானது ஒரு உபாயம், இப்படி பல உபாயங்களை கையாண்டு அந்த மனசை தானா நிற்கும்படி பண்ணணும். அதற்காகத்தான் இப்ப சொல்றார், மனசானது ஒரு ஹம்சம்னு சொல்றார். ஆகிர்ணே நகராஜ கந்தி விபவைஹி உத்யத் சுதாவை பவைஹி ஆதௌ தே பிஜ பத்மதா கதலிதே ஹம்ச உரஜைராசிரிதே நித்யம் பக்தி வதூகணை சரஹசி ஸ்வேச்சா விகா விஹாரம் குரு ஸ்தித்வா மானச ராஜஹம்ச கிரிஜாநாதங்கிரி சௌதந்தரே. ஏ ராஜஹம்சரே, மனசை ஒரு ராஜஹம்சம்னு சொன்னேன், ஹம்சம் ராஜஹம்சம். சாதாரணமாக ஹம்சம்னு சொன்னால் நம்ம சன்னியாசிகளை ஹம்சாள் பரமஹம்சாள்னு பிரிக்கிறோம், ஹம்சாள் வேற பரமஹம்சாள் வேற. பரமஹம்சாளுக்கும் ஹம்சாளுக்கும் என்ன வித்தியாசம், அன்னபட்சி இருக்கே பாலும் ஜலமும் கலந்திருந்தா அதை பிரிச்சு பாலை மட்டும் குடிச்சப்பட ஜலத்தை விட்டு விடுறது ஹம்சம். ஆனா பரமஹம்சமா இருக்கிறது என்ன பண்ணும், பாலையும் ஜலத்தையும் பிரிச்சு தனித்தனியா பண்ணி ரெண்டையும் விட்டுவிடும், தனையதையும் பருகாது. அதுக்குத்தான் பரமஹம்சம்னு பேர். இங்க இருக்கக்கூடியது ராஜஹம்சம், பரமஹம்சம். பரமஹம்சத்திலேயே எப்படிப்பட்டதான ஒரு பரமஹம்சம் இது, ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவம். மனசானது என் நிலைக்கு வரணும், நன்ன விஷயங்களை பருகி கெட்ட விஷயங்களை தள்ளிப்படுறதுன்னு முதல் ஸ்டேஜ். நல்லதோ கெட்டதோ எதையும் விட்டுவிட்டு தனியாக சாட்சியாக நிற்கிறது பார்த்தீங்களா, அதுதான் உயர்ந்ததான நிலை. லாபாலாபோ ஜயாஜயோ சுகமும் துக்கமும் ரெண்டையும் விட்டு பண்ணும், சாட்சியாக பார்க்கணும். எது நடந்தாலும் சாட்சியாக இருக்கணும். மனசில் ஒரு துன்பமோ ஒரு இன்பமோ வரப்படாது. ஒரு அட்டாச்மெண்ட் எதுலேயும் இல்லாமல் இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருங்க, ஈஷிச்சுக்காமல் இருங்க, எதுலேயும் ஈஷிச்சுக்க விடாது. ஓஹோ அது நடந்தேன்னா ஒரு சந்தோஷமாக குதிக்கிறது, ஏ துன்பம் வந்தால் ஒரே தரம் கீழே விழறது, இந்த ரெண்டும் பண்ணப்படாது. சாதாரணமாக இருந்துட்டுருக்க கற்றுக்கணும். அப்படி இந்த மனசுக்குமையானால் இனிமேல இந்த மனசுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுக்காக என்ன சொல்றார், ஏ மனசு ராஜஹம்சனே நீ என்ன பண்ற, கிரிஜானாதாங்கிரே ஒரு அழகான ஒரு சௌதத்துல ஒரு மேடையில இருங்கோ, அந்த மாளிகையில நீங்க இருங்கோ, இங்கேயும் அங்கேயும் ஏன் போறாள், உங்களுக்கு ஒரு மாளிகை தர, அந்த மாளிகையில நீங்க இருங்கோ அப்படிங்கிறார். மாளிகைன்னு எப்படி இருக்கணும், அது மாளிகைன்னா உபரிக்கை இருக்கணும், ரெண்டு மூணு மாடிகள் இருக்கணும், அதுக்குள்ளெல்லாம் அழகான ஒரு தேஜஸ் தீபம் இருக்கணும், ஒரே இருட்டு அடிச்சுட்டு இருந்தால் அதுக்கு மாளிகைன்னு பேரா, உள்ளெல்லாம் நல்ல ஒரு ஒளி இருக்கணும், அது பூத் பங்களா மாதிரி இருக்கக்கூடாது, வெளியிலலாம் பார்க்கறதுக்கு என்னென்ன பெயிண்டின்ட்டு அடிச்சு பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், அதுதானே மாளிகைன்னு சொல்லுவோம். மாளிகைன்னா எப்படி இருக்கணும், உள்ள பிரகாசம் இருக்கணும், வெளியில பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், உள்ள நிறைய தீபங்கள்லாம் இருக்கணும், பல வரிசைகளாக இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், அங்கே நிற்கிறதுக்கு நம்ம வசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும். இவைகள்லாம் இருந்தால் ஆஹா மாளிகை எவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறோம். அங்கே வந்து நிறைய பரிச்சாரக்கால் இருக்கணும், வேலை செய்யறதுக்கு நீ எந்த வேலை சொன்னாலும் அதை பண்ணுறதுக்காக பரிச்சாரக்கால் இருக்கணும், நல்ல மனுஷியால் அங்கே இருந்து கொண்டு நமக்கு எது வேணும்னாலும் பண்ணுறதுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக மனுஷியால் இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் அதுக்கு மாளிகைன்னு பேர். நம்ம வீடுன்னு சொல்றோமே ஹவுஸ் ஹோம்ங்கிற பார்த்தா, ஹோம்னு என்ன இருந்தால் நம்ம அங்கே இருந்தால் மனசுக்கு நிம்மதியாக இருக்கணும். வசதியாக மருந்து இருந்தால் போகிற நிறைய இடம் இருக்குது சார், நான் நிறைய இடம் இருந்தால் அதை பெருக்கி துவைச்சு நீட்டாக பண்ணி வச்சுக்கிறது அது ஒரு கட்டம். ரொம்ப குறுகலாக இருந்ததே என்ன வச்சுங்களேன், இடம் போகிறலைங்கிறோம், இதுவும் கட்டம்தான் அதுவும் கட்டம்தான். ஆனால் எப்படி இருக்கணும், மனசுக்கு நிம்மதியாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். அதே போல் அங்கே இருக்கிற எல்லா வேலையும் செய்யறதுக்கு மனுஷியால் இருக்கணும், உள்ளும் புறமும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். இவைகளாக இருந்தால் ஆஹா நல்ல வீடு சார், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செட்டில்மெண்ட்டு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும்னா ஆனந்தமாக இருக்கணும். உள்ளே போனதுமே ஊரெல்லாம் சுற்றிட்டு சுற்றிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே போனது ஆபாடான்னு, அழகான ஒரு இடம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் நம்ம மாத்துல வந்து அந்த தரையில் கட்ட தரையில் ஒரு பாயை போட்டு படுத்துட்டு ஆனந்தமாக குவார்ட்டர் விட்டு தூங்குறேன் சார். உமக்கு தான் அத்தனை விவகாரங்களுக்கு நேரம் அது இருக்கு, ஆனாலும் நம்மாமனு வந்ததை ஆனால் நாம் அங்கே கீழ்படுத்தா அந்த வழக்கம் ஆனந்தமாக தூங்குறது. அது விவகாரம் என்ன, இது நமக்கு ஒரு வசதி, ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது, ஒரு நிம்மதியை கொடுக்கறது. என்ன ஆகும் என்னமோ கால்முறை எழுந்துக்கணுமே அது பண்ணணுமே ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எதை சொன்னாலும் செய்யறதுக்கு மனுஷியால் இருக்கா, சகாயம் பண்ணுறதுக்கு மனுஷியால் இருக்கா, தைரியமாக இருக்க ஒரு நமக்கு ஒரு கவலையும் இல்லை, ஒரு ஆனந்தமாக இருப்போங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே நம்பிக்கையோடு ஆனந்தமாக இருக்கணும்னு வீட்டில். அதான் வீடுக்கும் மற்ற பதார்த்தங்களுக்கும் வித்தியாசம். அதே போலயே இங்கே எப்படின்னு ஒரு அழகான சௌதமப்பா, இந்த சௌதத்துக்குள்ள எக்கச்சக்கமான நல்ல வெளிச்சம் இருக்கு, வெளியில் பார்க்கறதுக்கு நல்லா பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்க, உள்ள பலவிதமான தீபங்கள்லாம் இருக்கு, அதோட மட்டுமல்ல நல்ல மனுஷியால் அங்கே இருக்கா அதை பார்க்கணும். நம்ம எங்கே இருந்தோம்னா அந்த இடத்துல நல்ல மனுஷியால் இருக்கணும். மனுஷியால் வந்து நம்ம மேலே ஒரு அபிமானத்தோடு இருக்கிறவா இருக்கணும். அபிமானத்தோடு இருந்தாலே ஏனால் அவள் நடுவில் இருந்தால் நமக்கும் ஒரு சந்தோஷம். மனுஷியாளுக்கு வேண்டியது இது அது என்ன இது என்னன்னு கிடையாது. உத்தியோகத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு பத்து பேர் இருக்கா, ஆனால் பயந்து வேலை செய்கிறது இல்லை, அபிமானத்தோடு உங்களுக்கு பார்த்து எப்போ என்ன வேணும்னு கொடுத்து எது வேணும்னு கவனிச்சுண்டு உடம்பு சரியா இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஒரு அபிமானமா விசாரிக்கிற பார்த்தா அது கண்டா தான் மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம். எதற்காக நம்ம ஒரு குடும்பம்னு வச்சுட்டு இருக்கோம், குடும்பம்னா ஆத்தக்காரே குழந்தைகள் இவாள்லாம் இருந்துட்டு இருக்கா, அம்மா அப்பா மாமியார் மாமனார் எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் வருமையானால் எல்லாம் ஒண்ணும் சேருவா. ரெண்டு மனுஷியால் இருந்தா மூணு அபிப்பிராயம் இருக்கும், அது வேற. இருந்தாலும் ஒருத்தர் அபிமானம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, ஒரு பற்றுதல்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அதனாலதானே மனுஷியால் சத்தியமா இருந்துட்டு இருக்கா. அதானே எதிர்பார்க்கிற மனுஷியாலும். ஆகையால் இங்கேயும் என்னன்னா, நல்ல எண்ணம் இருக்கக்கூடியதான மனுஷியால இருக்கக்கூடியதான ஒரு சௌதத்தை நான் கொடுக்குறேப்பா. அதோட மட்டுமில்ல, உங்களிடத்துல பக்தியோட இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் நிறைய வேலை செய்யறவா இருக்கா, இந்த இடத்துல நீ ஆனந்தமா இறேன் அப்படின்னு அந்த அன்னப்பட்சியை விசேஷமாக சொல்றார். மனசுங்கிற ஒரு அன்னப்பட்சிக்கு அன்னப்பட்சிய உங்களுக்கு அழகான ஒரு சௌதத்தை கொடுக்குறேன், ஒரு மாளிகையை கொடுக்குறேன். அந்த மாளிகையில இருந்தோ இங்கேயும் அங்கேயும் போக வேண்டாம். நீங்க மற்ற இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆனந்தமோ ஒரு சந்தோஷமோ கிடைக்காது. ஆகையால் இப்படி அழகான ஒரு மாளிகையை நான் தரேன் அப்படின்னு மனச அட்ரஸ் பண்றார். எப்படி ஆகிர்ணே நகராஜ கந்தி விபவே உத்யத் சுதா வைபவைஹி அவதே தே விஜய பத்மராக லலிதே ஹம்சௌரஜைராஸ்ரிதே. ஒரு அழகான மாளிகை தயார் பண்ணியிருக்கேன். ஆகிர்ணே நகராஜ கந்தி விபவைஹி உள்ள பரமேஸ்வரன் இருக்கார். அந்த சௌதத்துக்குள்ள யார் இருக்கா? பரமேஸ்வரன் இருக்கார். அந்த பரமேஸ்வரன் இருக்கிறதுனால அந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த மாளிகைகள்லாம் ஜில் ஜில்னு பிரகாசிக்கிறது, எக்கச்சக்கமா வெளிச்சம் விட்டா போல பிரகாசிக்கிறது. ஏன்? அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமே வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிற ஸ்வரூபம். அதோட மட்டுமல்ல, அவருடைய நகங்கள் இருக்க பார்த்தாளா, காலில் ஒரு 10 நகங்கள், கையில் ஒரு 10 நகங்கள். இந்த நகங்கள் என்ன பண்றதுன்னு, அதுல அந்த காந்தியானது, அவருடைய காந்தியானது அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வீடு முழுக்க பிரகாசிக்கிறது. நகங்களுடைய காந்தி இருக்க அவள வசதி. நகதி தீதி சஞ்சன்ன மஜ்ஜன தமோ குணாலத்துல பார்த்திருக்கோம். அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி நிலையானால் அம்பாளுடைய கால நகங்கள் இருக்க அந்த நகங்கள்ல இருந்து வந்ததான ஒரு பிரகாசமானது ஒளியானது உங்க பிரம்மரந்திரம் வழியாக இதயத்துக்குள்ள போய் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான உள்ளிருட்ட போக்குறதுன்னு சொன்னேனோ இல்லையோ, அதே போலயே அதே நகங்கள் தான் பரமேஸ்வரனுக்கு இருக்கு. ஏன்னா பரமேஸ்வரன் பார்வதி ரெண்டு பேரும் அர்த்தநாரி ஸ்வரூபமா இருக்காளோ இல்லையோ, ஒரு பகுதியில ஒளி ஒரு பகுதியில கருப்பா இருக்குமா, ஒளி இல்லாம இருக்குமா? ஆகையா அந்த நகங்களுடைய ஒளி என்னாச்சு, அந்த நகங்களுடைய ஒளியை அந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த சௌதம் முழுக்க தெய்வீகமான ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறது. ஆகிர்ணே நகராஜ காந்தி விபவைஹி நகராஜி நகங்கள், அந்த நகங்களுடைய காந்தி, அந்த ஒளிக்கின்றதான நகங்களுடைய காந்தி இருக்க அந்த கிரணங்கள் உள்ள இருக்கக்கூடியதான சௌதத்தை முழுக்க பிரகாசிச்சுடும். வேற ஒண்ணு நீங்க லைட் எல்லாம் போட வேண்டாம், ஜம்முன்னு பிரகாசம் இருக்கு, நல்ல பிரகாசம் இருக்குன்னு அப்படிப்பட்டதான ஒரு சௌதம். சரி, அது உள்ளத்தான் பிரகாசம் இருக்கு, வெளியில வந்தா அகோரமா இருக்கணும். இப்ப எல்லாம் பிளாட் எல்லாம் பாருங்க, உங்களுக்குள்ள நீங்க இருக்கிற ரூம் நல்லா வச்சுட்டு இருக்க, வெளியில அதை பெயிண்டே அடிக்கிறதுல அகோரமா நிக்கிறத பார்த்தாலே கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் இருக்கோ இல்லையா? கிடையாது. வெளியிலயும் ஒரு அழகான ஒரு பிரகாசம் இருக்கு. இந்த சௌதம் இருக்க சௌதத்துக்கு உள்ள மட்டும் பிரகாசம் இருக்காதுங்க, வெளியிலயும் பிரகாசம் இருக்கு. எப்படி? உத்யத் சுதா வைபவை ராதவுதே பிதா உத்யத் சுதா வைபவை. அந்த சந்திரனுடைய கிரணங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் அது வளர்ந்துட்டே இருக்கு. அந்த சந்திரன், அந்த சந்திரனுடைய கிரணங்கள் என்ன பண்றது? சுதா வைபவை, சந்திரனுடைய காந்தி எப்படி இருக்கு? சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருக்கு. அந்த மாளிகைக்கு வெளியில சுண்ணாம்பு அடிச்சா போலயும் பெயிண்ட் அடிச்சா போலயும் சந்திரனுடைய கிரணங்கள் மேல விழுந்துட்டே இருக்கான். உள்ளையும் ஒளி இருக்க வெளியிலையும் அழகான ஒரு பிரகாசமா இருக்க, அப்படிப்பட்டதான அழகான ஒரு சௌதம் இருக்கப்பா. அதே பத்மராக லலிதே, பத்மராக லலிதே, பத்மராகங்கள் வேற மிகுந்ததான ஒரு கற்கள். அது எப்படி இருக்குன்னு, அது கொஞ்சம் சிவந்ததாக இருக்க, முழுமையா வெளுப்பா இருக்க, கொஞ்சம் சிவந்ததா, அப்பப்ப சிவப்பு நிறத்தையும் கொடுத்துட்டு இருக்க. பத்மராக லலிதே, பத்மராகங்கள் அந்த பரமேஸ்வரனுடைய ஆபரணங்கள். அந்த ஆபரணங்கள்னால அந்த பத்மராகங்கள்னால உள்ள ஒரே திவ்யமான கலர் கலராக ஒரு பிரகாசம் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இல்லைன்னு, அங்கங்கே வெவ்வேறு கலர் இருக்கு. ஆதவுதே பிஜ பத்மராக லலிதே, அவ்வளவுதானா? ஹம்சம் ரஜைராஸ்ரிதே, எங்க பரமேஸ்வரன் இருக்கக்கூடியதான மாளிகையில நிறைய ஹம்சங்கள் இருக்கு. ஆனாதான் மானச ராஜஹம்சான்னு சொன்னேன். நீங்களும் ஹம்சம், நிறைய ஹம்சால் அங்கே இருக்கா. அங்கே ஹம்சம்னா என்ன அர்த்தம், ஹம்சால இருக்காருன்னா படிச்சவாள் இருக்கா, படிச்சவாள் ஆச்சாரத்தோட இருக்கிறவா, படிச்சவா ரொம்ப பேர் இருக்கா, விஷயத்தை தெரிஞ்சவா ரொம்ப பேர் இருக்கா, ஆனா அது ஆச்சாரத்தோட இருக்கிறவா, சதாச்சார சீலராளா இருக்கா, எப்பொழுதும் தான் சொல்றத அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவா, நாலு பேருக்கு நம்மையே பண்ணி கொண்டிருக்கணும் எனக்குடையதான எண்ணம் இருக்கிறவா, மனசுல சாந்தி இருக்கிறவா, இவளுக்குத்தான் ஹம்சாள்னு பேர். இப்ப சொன்னேனே ஹம்சாள் பரமஹம்சாள்னா ஹம்சாளான்னா எப்படி இருக்கணும், நாலு பேருக்கு நம்ம கூடியதான சகாயம் பண்ணி கொண்டே இருக்கலாம், யாரையும் வெய்யப்படாது, மனுஷால் எல்லோருக்கும் தப்பு இருக்குன்னு தோஷம் இல்லாத மனுஷனை பார்க்க முடியுமா நீங்க, முடியாது. ஆனா அவளுடைய தோஷத்தை போக்கும்படி நீங்க முயற்சி பண்ணணும், நீங்க இனிமையா பேசுறதுனாலையும் உங்க நடவடிக்கை நடத்தினாலையும் அவளுடைய தோஷத்தை தானா அறிஞ்சு அந்த தோஷத்தை அவ போக்கணும். ஒருத்தர் உங்ககிட்ட இந்த தோஷம் இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுங்கன்னா உங்களுக்கு கோபம் வரும், நீதார் என்ன பத்தி சொல்றதுக்கு, மனுஷியாளுக்கு என்ன அவளுடைய தோஷத்தை சொன்னா அவளுடைய ஈகோ ஹர்ட் ஆகும், அவ வந்து என்ன பண்ணுவான்னு அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே வரமாட்டா, உங்ககிட்டயே வரமாட்டா, நட்டம் அவளுக்கு தான். இருந்தாலும் உங்களுடைய செயல் போயிடுது, ஒரு மனுஷனா இருக்கிறவன் உயர்ந்ததான நிலையில இருக்கிறவன் என்ன பண்ணனா மற்றவர்களுக்கு அவளுடைய தோஷத்தை போக்குறதுக்கான வேண்டிய வழியை நீங்க பார்க்கணும். ஆகையால் யாரையும் உங்ககிட்ட இந்த துன்பம் இருக்கு நீ இப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லப்படாது, எல்லோரிடத்துலயும் தப்பு இருக்கும், ஆனா நம்ம நடந்துக்கிறதுனால அந்த தப்பெல்லாம் போகணும், இத்தனை நாளா இருக்கே என்ன சொல்லவே இல்லையே, இல்ல அவர் தான் சரியா இருந்து காட்டி கொண்டே இருக்கார். ராமன் யாருக்காவது யாராவது ஒரு சின்ன உபகாரம் பண்ணினா என்ன பண்ணுவார், நூறு தரம் பத்து பேர்ல சொல்லு எனக்கு இந்த சாயம் பண்ணினார் இந்த சாயம் பண்ணி சொல்லிட்டே இருப்பாராம். சதம் அப்பியபகாரணம் கண்டே நியச்சதி, ஆயிரம் அபகாரங்கள் நமக்கு பண்ணி இருக்கான், எவ்வளவோ துன்பத்தை வச்சுட்டு இருக்கான், ஒரு நாளும் வெளியில சொல்ல மாட்டாராம். என்ன சுவாமியினர் பொறுத்துட்டு இருக்கார், க்ஷமையா பிருத்திவீ சமகாங்கிறார் வால்மீகி. ராமாயணம் பார்த்து பொறுமையில பூமாதாக்க போது அடுத்தது ராமன் தாங்கிறார், பூமாதா அந்த அளவுக்கு பொறுமையா, சமுத்திரம் இவ கம்பீரியே, அவர் கம்பீரமா இருக்க எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள்னால அவருக்கு வழி காட்டிக்கிறது இல்ல, காரணம் என்னன்னு சமுத்திரம் மாதிரி இருக்க, சமுத்திரத்துல எவ்வளவு ஜலம் உண்டாயிட்டே இருக்கு எவ்வளவு ஜலம் போயிட்டே இருக்கு, இருந்தாலும் அசைகிறார் அவர். ஆபூரியமான மகர பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி எத்வது, சொல்ற ஜீவன் முக்தன் எப்படி இருக்கணுமான், எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு இன்பம் வந்தாலும் எனக்கு ஒரு மாறுதலும் இல்லையே அப்படின்னு தனிச்சு நிக்கணுமா, அப்படி இருந்தால் அவனுக்கு ஞானின். அதே போல ஹம்சாவளா இருக்கிறவா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா தான் நல்ல வழியிலேயே நடந்துட்டு இருக்க, பொய் சொல்றவாளுக்கு நடுவுல தான் உண்மையை பேசிட்டே இருக்க, கோபம் வரவாளுக்கு நடுவுல தான் கோபிச்சு கொள்ளாம இருக்க, வளவளான்னு பேசிட்டு இருக்கிறவாள் நடுவுல தான் மௌனமா இருக்க, ஏண்டனர் இன்னைக்கு இல்ல ஒரு அஞ்சாறு வருஷம் ஆன பிறகும் என்ன பண்ணுவாளான், நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் அவர் பேசலையே, ஓஹோ அப்படி இருக்கணும் போல இருக்கன்னு மாத்திப்பா, ஆனா நீ ரொம்ப பேசிட்டு இருக்க எப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், எனக்கு வாய் இருக்கு பேசுற உமக்கு என்னென்ன வேணும்னா நீரும் பேசும் அப்படின்னு பாரு. வேற என்ன லோகத்துல மனுஷனை திருத்த முடியாது, மனுஷனை அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்தராத்மா அவனை திருத்தினாட்டான் முடியும், சைக்காலஜி அப்படித்தான் சொல்றது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க என்னால இப்படி பண்ணிட்டு இருக்க இதனால தான் அனுபவிச்சுட்டு இருக்க, ஏதாவது கெடுதல் இருந்தேன்னா அவனுக்கு வேணும் சார், எவ்வளவு கட்டப்பட்டான் பாருங்க இப்படின்னு சொல்லிட்டு அவனையும் துன்புறுத்தனா இவனும் கட்டப்படுத்தன் இருக்கான் கூடாது. ஹம்சாள்னா எப்படி இருப்பா, இல்லோர் எப்பொழுதும் யாருக்காவது சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாளாம், அப்படிப்பட்டவா அவளுக்கு குருன்னு பேர். இந்த ஹம்ச மந்திரத்துக்கு ஹம்சங்கிறத குரு மந்திரம், ஹம்சஹா சோகம் சஹா அகம் சஹா பரம்பொருள் அகம் நான் அதான் சோகம், சோ அகம் சோ அகம் போய் சோகம் சஹா அகம்ங்கிறது சோகம் நச்சு, அதே பேர் சோகம்ங்கிறது ஹம்சஹா திருப்பி சோகம் ஹம்சஹா, இப்படிப்பட்டதான் அந்த குருவாளா இருந்த குருன்னா எப்படி இருக்கணும், குகாரோ எந்த காரஸ்கார் ருகாரஸ்த நிரோதக அந்தகார நிரோதித்வா குரு ரீத்யா அபிதீயதே அப்படின்னு, மனுஷாளுக்கு இருக்கக்கூடியதான அந்தகாரம் இருக்கே உள்ளிருட்டு அதுக்கு குன்னு பேராம், அந்த ரூன்னு என்ன அர்த்தம், உள்ளிருட்டை போக்குறவர், உள்ளிட்டு போக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்துக்கு குருன்னு பேர், அவரை சொல்லக்கூடியதான மந்திரம் ஹம்சம், எப்பொழுதுமே அந்த ஹம்ச மந்திரத்தை அகம் சஹா அகம் சஹா நானே பரமாத்மா நானே பரமாத்மா அப்படின்னு தியானம் பண்ணிட்டே இருக்காவா, அப்படி அவ தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு க்ஷேமமானது ஏற்படுறது. அதோடு மட்டுமல்ல அவளை நாடினவாளுக்கும் க்ஷேமம் ஏற்படுறது. அப்படிப்பட்டதான் அஹம் சவ்ரஜைராஸ்ரிதே. எங்க பரமேஸ்வர் இருக்கக்கூடியதான மாளிகையில ஒத்தர் ரெண்டு பேர் இல்லை சார், இப்படிப்பட்டதான மகான்களுடைய கூட்டம் இருக்கு. அவ அதை ஆசிரிச்சுட்டு இருக்கா. ஏண்டன்னார், நானே பிரம்மம் நானே சிவன் சிவோகம் சிவோகம் அப்படின்னு பாவிச்சுட்டு இருக்கிறவா எங்க இருப்பா, சிவன் இடத்துலதான் இருப்பா. ஆகையால் அஹம் சவ்ரஜைராஸ்ரிதே. அது மட்டுமில்ல, நித்யம் பக்தி வதூகணைஷ்ட ரஹதி ஸ்வேச்சா விஹாரம் குரு. நித்யம் பக்தி வதூகணைஷ்டா, அதோட இல்லாமல் எப்பொழுதும் பக்தி எனக்குடையதான பெண்கள் அங்கே இருக்கலாம். மனுஷனுக்கு எது வேணும், ஸ்ரத்தா பக்தின்னு வேணும். ஸ்ரத்தா ஃபெய்த் சின்சரிட்டி அந்த ரெண்டும் இருந்தால் டிவோஷன் தானே வரும். அவள் ரெண்டு பேரும் அக்கா தங்கைகள். ஒரு அம்மா இருந்தால் பக்கத்தில் இன்னொரு அம்மா வந்துடுவா. அக்கா தங்கைகளுக்கும் நடுவில் சண்டை போட்டுப்பா, இருந்தாலும் மனசில் ஒன்று தான் இருக்கும். அப்படி இந்த ஸ்ரத்த இருந்தால் பக்தி இருக்கும், பக்தி இருந்தால் ஸ்ரத்த தானா வந்துடும். ரொம்ப பக்தியோடு இருந்தால் எல்லா காரியத்தையும் ஸ்ரத்தையாக பண்ணுவான். இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி ஒரு பூஜைக்கு அரேஞ்ச் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்ரத்தையோடு பண்ணுறாலும் இல்லையா. வரலட்சுமி தன்னைக்கு ஸ்திரீகள் ஒம்பது ரகம் பட்சணம் பண்ணணும். அது வர்றதுக்குள்ள என்ன ஸ்ரத்தையாக காலம் வரை எழுந்து சுத்தமாக இருந்துட்டு பக்தியாக அம்பாள் மேலே அன்னைக்கு ஒரு நாளாவது அவ்வளோ ஸ்ரீரந்து சந்தோஷமாக ஆனந்தமாக பண்ணுறா பார்த்தேடா. ஏன் இப்படி பண்ணினோன்னா 365 நாள் கை நிறைய காசு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. விவகாரம்னா இந்த பக்தி எதுக்காக வந்திருக்கு அப்படி விவகாரம். அப்படி ஸ்ரத்தா பக்தி, அதான் பக்தி வதூகணைச்சா. பக்தின்னு சொன்னோம், அந்த பக்திகள் எப்படி அப்படின்னு அந்த பக்தியை வர்ணிக்கிறார் ஆச்சாரியர். வதூகணைச்சா வதூன்னு பேர். இந்த சம்ஸ்கிருதத்தில் ஒரு சொல்லை சொல்றதுக்கு, ஒரு பொருளை சொல்றதுக்கு பல சொற்கள் உண்டு. ஆனா அந்த சொற்களுக்கெல்லாம் விசேஷம் உண்டு. இப்ப கல்யாணம் என்னைக்கு நடக்கிறதோ அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வதுன்னு பேர். அதான் வது வராள்னு சொல்ற பார்த்தீங்களா. வதுன்னு என்ன அர்த்தம், என்னைக்கு கல்யாணம் நடக்கிறதோ அன்னைக்கு தான் வதுன்னு பேர். அது ஆன பிறகு அவளுக்கு பாரியாள்னு பேர். கல்யாணம் ஆயிடுத்து, சப்தபதி ஆயிடுத்து, சேஷ ஹோமம் ஆயிடுத்து, இனிமேல மாமியாரத்துக்கு கிரகப்பிரவேசம் ஒன்று பண்ணுவார். இப்போ என்ன பண்ணுறாருனா, அந்த சத்திரத்தில் இன்னொரு ரூமில் கிரகப்பிரவேசம். என்ன பண்ணுறாளோ என்னமது கிரகப்பிரவேசம், அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குன்னு வண்டியை வச்சுட்டு அந்த வண்டிக்கு முன்னாலெல்லாம் சொல்லி அனுஷராவிரத வப்பன் துதந்தானோ என் தேவரேயம் அப்படின்னு நீங்கள் போகக்கூடியதான வழியில் ஒரு தோஷமும் இருக்க வேண்டாம், நேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுன்னா அந்த வண்டியில் போகணும்னு சொல்றது. வாத்தியார் மந்திரத்தை சொல்றார், அவருக்கு அர்த்தம் புரியல, இவாளும் சொல்றதில்லை. என்னமோ இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு வர, ஆனா என்ன என்ன கிரகப்பிரவேசம் மட்டும் சீர் வரணும். அது மட்டும் இன்னைக்கு குறைவே இல்லை, விவகாரம் இருக்கும் சீர் மாமியார் சீர் வரணும் அப்படின்னு வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்க. ஆனா விவகாரம் என்னன்னா, அப்படி இந்த கிரகப்பிரவேசாதிகள்லாம் ஆயிடுத்துன்னு வச்சுங்களேன், அண்ணியில இருந்து பாரியான்னு பேர். சரி, இது ஆன பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்களேன், சீமந்தம் ஆச்சு. அந்த சீமந்தம் ஆன பிறகு அவளுக்கு தனியாக நம்ம பத்னி அப்படின்னு யஜ்யம் பண்ணினா பத்னி பத்யுர்னோ யஜ்யதம் யோகே அப்படின்னு ஒரே அம்மா தான். கல்யாணம் ஆற காலத்துல வதுன்னு பேரன், அதுக்கப்புறம் பாரியான்னு பேரு. இப்படி தனித்தனியா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு பேர் வச்சுட்டு இருக்கோமோ இல்லையா. ஜாயான்னு பேர். எப்ப அவளுக்கு சீமந்த மாச்சுன்னா தான் ஜாயான்னு சொல்லணும். தத்தி ஜாயாயாக ஜாயாத்வம் எதாம் ஜாயதே புனகா. குழந்தை பிறக்கக்கூடியதான தருணம் வந்தாச்சு, ஆகையால் அவளுக்கு ஜாயான்னு பேர். என்னைக்காவது ஒரு நாள் யாகம் பண்ணினார் பக்கத்துல நின்னாலையானால், தர்பத்தை வச்சுட்டு முதுக சொரிஞ்சுட்டே இருந்தாலையானால், வேற என்ன பண்ண போற, அதாவது பண்ணினாலையானால் அந்த அம்மாவுக்கு பத்தினின்னு பேர். ஒரே அம்மா தான். அந்த பல நாட்கள்ல பல செயல்கள் பண்றதுனால பல பேர் வச்சுட்டு இருக்கா. ஆனா இந்த வதுங்கிறதுல என்ன விசேஷம், அந்த வதுவோடு சேர்ந்து இருக்கிறவன் வரன், பாரியோடு சேர்ந்து இருக்கிறவன் பர்த்தா. யஜ்யம் பண்ணும் பொழுது அவருக்கு யஜமானன்னு பேர். ஆனா வதுவோடு சேர்ந்து இருக்கிற காலத்துல வரன்னு பேர். வரன்னா என்ன அர்த்தம், சிரேஷ்டன் அர்த்தம். வது வராள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, வரன்னா சிரேஷ்டன், உயர்ந்தவர்னு அர்த்தம். அந்த வதுவானவள் தன்னுடைய ஆதக்காரத்துல உயர்ந்ததான ஒரு எண்ணத்தோட நல்ல காரியத்துக்கு நான் ஈடுபடுவேன் எனக்கூடிய நம்பிக்கையோட இருக்கலாம். அதனால தான் பக்திங்கிறத வதுங்கிறவ எப்படி இருக்காளா, கல்யாண தினத்தன்னைக்கு ஜென்மா முழுக்க இவரோடைய இருந்து இவரோட எப்படி உயர்ந்ததான ஒரு காரியங்கள்லாம் பண்ணிட்டு நாங்க உயர்ந்ததான நிலையை அடைவோம் எனக்கூடியதான சங்கல்பத்துல இருந்துட்டு இருக்கோம் அந்த டே ஆஃப் மேரேஜ். அதுக்கப்புறம் சாயம் வளர்ந்து போச்சு, இவனை வரேன்னு சொன்னேனே, சரி என்ன பண்றது கல்யாணமா ஆயிடுத்து அப்படிங்கிறோட இல்லையா, அப்படி இல்லை. நம்ம நாட்டில் எப்பொழுதுமே அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இந்த ஒரு குடும்பம்னு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு வண்டி மாதிரி, அந்த வண்டிக்கு ரெண்டு சக்கரமும் சமமாக இருக்கணும். ஒரு சக்கரம் பெருசு ஒரு சக்கரம் சின்னதுன்னு சொன்னேன்னா கொடை சாஞ்சு விடும். ரெண்டும் ஒன்றா இருக்கணும், ரெண்டு பேரும் கரெக்டாக இருக்கணும். ரெண்டு மாட்டு வண்டி, ரெண்டு மாடு கட்டின வண்டி இருக்குன்னு, ஒரு மாடை நான் நகரமாட்டேன்னு நின்றுடுதுன்னு வச்சுங்களேன், இன்னொரு மாட்டை ரொம்ப கட்டணும் இழுத்துன்னு போகிறது, ரெண்டும் சேர்ந்து அந்த நொகத்தை அடிக்கிறேன்னு கட்டி வச்சேன்னா ரெண்டும் சேர்ந்து இழுத்துன்னு போனால் சௌக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குடும்பம் எனக்கூடியதான ஒரு வண்டிக்கு ரெண்டு மாடை கட்டினா போல ரெண்டு பேர், அதனால ஒருத்தர் ஜாஸ்தி ஒருத்தர் கம்மிங்கிற எண்ணம் நம்ம மதத்தில் சொல்லலை. சங்கச்சத்வம் சம்பதத்வம் சம்போமனாம் சிஜானதாம், ரெண்டு பேரும் சேர்ந்து நடப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவோம், அப்படி அது மட்டும் நடந்துட்டு இருக்க. ஒருத்தர் ராத்திர சண்டை நடக்கிறது, இந்த மாவும் வச்சுட்டு இருக்க, அவரும் வச்சுட்டு இருக்க, ஒருத்தர் வார்த்தை ஒருத்தர் கேட்கல, என்ன வார்த்தை முழுக்க என்ன கேட்டா தானே அது சமாதம், ரெண்டு பேரும் சேர்ந்து கத்திட்டு இருக்கு, என்ன சண்டை நடக்கிறதுன்னா விவகாரம் பேதாபிப்பிராயம் அதான் இருக்க. விவகாரம் என்ன என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மனசா இருக்கணும்னு சொல்றது வேதத்துல. அப்படி அந்த வதுக்கள் எப்படி உயர்ந்ததான எண்ணத்தோட அந்த சிவனை நம்ம அடையணும் எனக்குடையதான எண்ணத்துல இருக்காளே, அப்படிப்பட்டதான பக்தி வது நித்யம் பக்தி வது கணேஷ, அப்படி இருக்கக்கூடிய இந்த மாளிகையில ஸ்தித்வா மனச ராஜஹம்சா, ஹே மனசு எனக்குடையதான அன்னபட்சையே உயர்ந்த அன்னபட்சையே கிரிஜாநாதங்கிரி சௌதந்தரே, அந்த பெரிய மாளிகை இருக்கு அது என்ன என்ன மாளிகை இது, கிரிஜாநாதங்கிரி அந்த பார்வதி அம்மா இருக்காளே மலையினுடைய பெண்ணு கிரிஜா, அவளுடைய ஆத்துக்காரர் கிரிஜாநாத அங்கிரி அவளுடைய பாத பத்மங்கள், இந்த பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தபஸ் பண்ணினாம்பள். பரஸ்பர தபஸ் சம்பத் பல ஆயிட்ட பரஸ்பரம் பிரபஞ்ச மாதா பிதரவு பிராஞ்சவு ஜாயாபதீனு மகா அப்படின்னு பரமேஸ்வரனை அடையறதுக்காக அம்பாள் தபஸ் பண்ணினான். அம்பாளை அடையணுங்கிறதுக்காக பரமேஸ்வரன் தபஸ் பண்ணினார். இவன் ரெண்டு பேர் இதை தபஸ் என்ன பண்ண சார், ரெண்டு பேர் ஒருத்தர் மீட் பண்ணிட்டு தான் பரவாயில்லையே சேர்ந்து இருக்குமே என்ன தெரியாதுன்னு. அவருக்கு எப்பொழுது தாட்சாயணி காலம் ஆயிட்டாலோ அதுக்கப்புறம் அம்பாளே எனக்கு வேணுங்கிறதுக்காக தனியாக தபஸ் போய் உட்கார்ந்துட்டா. அம்பாள் என்ன பண்ணினா, தாட்சாயணியாக சரீரத்தை விட்டு விட்டு அங்கே ஹிமாலயனுக்கு ஹிமாலய பர்வதத்துக்கு மூணாவது பெண்ணாக பிறந்து அப்படி விசேஷமாக அங்கே வளர்ந்திருந்தார். அப்படி அங்கிருந்து வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இந்த பரமேஸ்வரனோட பரமேஸ்வரனையே கல்யாணம் பண்ண தபஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ ரெண்டு பேருக்கும் ஒத்தருக்கத்தை சேர்ந்து விவாகம் ஆச்சு. தபஸ்னால வந்ததான விவாகம், ஏதோ அப்படியே அரேஞ்ச் பண்றது இல்லை. இமவான் பட்ட கஷ்டம் இருக்கே, பரமேஸ்வரன் மாப்பிள்ளையா சேரணும் அவரை கல்யாணம் பண்ணணும், இந்தமா எப்ப கேட்டாலும் நான் பரமேஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறது, வேற யாரையும் பண்ணிக்க மாட்டேன் அவர் தான் வேணுங்கிறது. அங்கே போய் பார்த்தா எப்போ பார்த்தாலும் மௌனமாக உட்காந்துட்டு இருக்கார் அவர் கண்ணை மூடிட்டு. எத்தனை நாள் சார், ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அது இன்னும் சமாதியிலிருந்து வெளியிலேயே வரமாட்டேங்கிறார். எப்போ இவர் கல்யாணம் ஆறுது, மாப்பிள்ள பேசினா பரவாயில்ல, சரி அம்மா அப்பா யாராவது இருக்காளான்னு ஒருத்தரும் கிடையாது, தெரியல யாரை கேட்டாலும் தெரியல, உங்க அம்மா யாரையா அப்பா யாரையா தெரியல, யாரை போய் கேட்பார். முன்காலத்தில் இருக்க பிரமத கணங்கள் பூதங்கணங்கள் இவை எல்லாம் இருந்தது, இப்போ அவள் யாருமே காணப்படாது, ஏன்னா பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அவெல்லாம் போயிட்டா, யாரை போய் விசாரிக்கிறது, இவரோ கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாம் கஷ்டப்பட்டா தெரியும்னு தினந்தோறும் வந்து வந்து பார்க்கறாரு மாப்பிள்ளைய, இதை கல்யாணம் பண்ணி வைக்கணும் பண்ணி வைக்கணும் கண்ணை மூடிட்டே இருக்கார். போறாத குறைக்க நாரதர் வேற அத்துக்கு வந்து, என்ன பொண்ணை வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுட்டு நீங்க சும்மா இருந்துட்டு இருக்கல, இப்படி நீங்க பண்ணலாமே, நியாயம் இல்லையே, யாரையோ தேடி விட்டு கல்யாணம் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற நாரதர்கிட்ட சரி போயான்னு சொல்ல முடியுமா நீங்க, இது என் வீட்டு பிறவுல நான் பாத்துக்கிறேன் நீங்க சொல்ல முடியுமா, அல்லையா நாம சொல்லிவிடுவோம், ஹிமாலயன் சொல்ல முடியும், பர்வதராஜனாக்க சொல்லுவாரா, என்ன பண்றது என்ன ஏதுன்னு அவரையே கேட்டு அதுக்கப்புறம் பார்வதி அவருக்கு பணிவிட பண்றதுக்கு சகாயம் பண்ணி அதுக்கப்புறம் ஏதோ விதமா அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னு வச்சுங்களேன். ஏன் வந்தேன்னா அப்படி அந்த இங்க பரமேஸ்வரன் யாரு கிரிஜாநாதங்கிறே உதந்தரே அந்த பார்வதியை ஆட்கொண்டவர் பார்வதி மாதிரியே ஒரு சக்தி உள்ளவள் ஆத்யா சக்தியோட கூடிய அந்த பரமேஸ்வரன் அவர் இருக்கிற இடம் சௌதந்தரே ஹே மனச ராஜஹம்சா ஏ மனசு எனக்குடியதான் ராஜ பற்றியே அன்ன பற்றியே ரகசி ஸ்வேச்சா விஹாரம் குரு அங்கே ஒரு மூலையில ரகசி ஸ்வேச்சா விஹாரம் குரு உன்னிட்டமா நீ இரு. இந்த ஊர்ல நம்ம இஷ்டமா நம்ம இருக்க முடியல நம்ம இஷ்டமா நம்ம இருக்க முடியல என்ன எண்ணிக்கும் இருக்க முடியல இன்னைக்கு இல்ல. சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது ஸ்கூல் டீச்சர் சொன்னபடி நடந்துக்கணும். அதுக்கப்புறம் ஆத்துல என்னடா அம்மா அப்பா சொன்ன மாதிரி நடந்துக்கணும். இன்னும் கொஞ்சம் வயசாகப்புறம் சோசியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்படித்தான் வஸ்திரத்தை தரிக்கணும் இப்படியே தலை வரணும் இப்படித்தான் இருக்கணும் இல்லைன்னு அது பாரு என்ன அப்படிங்கிறது ஜனங்கள் எல்லாரும் என்னமோ கமெண்ட் அடிக்கிறான் சார் இப்படித்தான் இருக்கணும் அவன் வந்து நம்ம மேல ப்ரிவெயில் பண்றான் நீங்க இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் நடக்கணும் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் பேசணும் பேசுறது ஒரு மாதிரி பேசினேன்னு அவன் என்ன நம்ம மாதிரி பேச மாட்டேங்கிறானே கொச்ச பாஷையில பேசுறானே ஏதோ கெட்ட சங்கம் வந்திருக்கோ இது பாருங்க சார் எனக்கு வாய் இருக்கு நான் பேசுறேன் என் இஷ்டமா சொல்ல முடியுமா உங்களால என் இஷ்டமா நான் ட்ரெஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியும் இப்ப ஏதோ பண்ணிக்கிறான்னு வச்சுங்களேன் அது வேற ஆனா இருந்தாலும் ஆனா எப்படி இருக்கணும் உங்களுக்கு நிஜமா சுவாதந்திரம் இருக்கா பாருங்க ஸ்திரீகளா இருந்தா புருஷா சொன்ன வார்த்தையை கேட்கணும் புருஷர்களா இருந்தா ஆத்துக்காரர் சொன்ன வார்த்தையை கேட்கணும் அஞ்சு மணிக்கு ஆபீஸ்ன்னா நீங்க எட்டு மணிக்கு வருவேள் மூணு மணி நேரம் எங்கே போனேள் அஞ்சு மணின்னா அஞ்சு மணிக்கு இங்க இருக்க வேண்டியதுதானே என்ன பண்றதுன்னு எல்லா சந்தர்ப்பத்திலையும் பெண்ணா இருந்தாலேயானால் கரெக்டா காலேஜ் முடிஞ்சதுமே ஆத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறாளோ இல்லையோ அப்ப விவகாரம் முழுக்க நீங்க என்ன பண்றது இந்த சங்கத்துக்குள்ள இருந்து சங்கத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள நீங்க இருக்க வேண்டியதான நிர்பந்தம் இருக்க. ஆனா ஏ ராஜஹம்சமே நீ உனக்கு ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் உன் இஷ்டமா நீ இருக்கலாம் ஏன் அந்த சௌதத்துக்குள்ள போயிட்டேனால் எங்க போனாலும் நல்லத்தான் உனக்கு அழகா இருப்ப ஒரு கவலையும் கிடையாது க்ஷேமமா இருந்துட்டு இருப்ப ஆகையால் அங்கே போயிடுங்கிறார் ஆகேர்னே அவனுடைய ஒளியினால வெளியில ஒழிக்கப்பட்டதும் உள்ளூல பரமேஸ்வரனுடைய சௌதத்துக்குள்ள பரமேஸ்வரனுடைய நக காந்தி கால் நகங்களுடைய காந்தியினால உள்ள ஒழிக்கப்பட்டதும் ஆதவுதே பத்மராகலலிதே அங்கங்க அவருடைய ஆபரணங்களுடைய பத்மராகங்கள் அதனால பிரகாசிக்க கூடியதான ஹம்சௌரஜைராஸ்ரிதே அன்னபட்சிகள் எனக்கூடியதான மகான்கள் அவள்லாம் ஆசிரிச்சிருக்கா அங்க இருந்துருக்கா நித்யம் பக்தி வது கணைச்சா எப்பொழுதும் எங்கும் பக்தி எனக்கூடியதான பெண்மணிகள் அங்கே பரமேஸ்வரனுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கா. பக்தி இருக்கிற இடத்துல கெட்ட குணம் வராது. என்னைக்கு நீங்க பக்தியா இருக்கிறதுல பூஜை பண்ணிட்டு இருக்கலோ பகவான் மேல பக்தி இருக்கோ அன்னைக்கு மனசுல வேற ஏதாவது எண்ணம் தோணுமா தோன்றது இல்லையே. பகவானுக்கு பூஜை பண்ணணும் பக்தியோட இருக்கணுங்கிற இடத்துல அந்த சந்தர்ப்பத்துல இல்லை. ஆனா மனசு வேற எங்கேயோ போறது. அதனால நித்யம் பக்தி வதூகணிச்சா எப்பொழுதும் பக்தி வதூகணங்களை இருக்கக்கூடியதான் அந்த சௌதத்துல ரகசி ஸ்வேச்சா விஹாரங்குரு ரகசியமாக ஸ்வேச்சா விஹாரங்குரு இங்க ரகசியங்கிற இடத்துல ஒரு விசேஷம் இருக்கு. ஏன்னா பக்தியில ரெண்டு விதம் பராபக்தி அபராபக்தி. அபராபக்தி எனக்கூடியது பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றது ஹே பரமேஸ்வரனே நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன் நீ எனக்கு இதை கொடு அப்படின்னு ஒரு ஆசையோட ஒரு காமத்தோட நமக்கு இது வேணும் எனக்கூடியதான எண்ணத்தோட அவரை வழிபாடுறதற்கே பகவான நித்திய காமியமாக வழிபாடக்கூடியது அபராபக்தி. பராபக்தின்னு அது ஒண்ணு பக்தி பக்திக்காகவே ஆர்த்தோ ஜிஜாசு ரத்தார்த்தி ஜானி பரதர் சபா அப்படின்னு ஞான பக்தியா வேற ஒண்ணும் இல்லை பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும் அதுதான் ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பக்தி அதான் ரகசி ஸ்வேச்சா விஹாரம் குரு ஸ்வேச்சையா இருந்தட்டப்ப ஸ்தித்வா மனச ராஜஹம்ச கிரிஜாநாதங்கிரி சௌதந்தரே இப்படி அன்னபக்ஷியாக அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு அழகான ஒரு மாளிகை இருக்கு அங்க இருக்கப்ப நீர் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல நான் உனக்கு ஒரு பார்க்க கொடுக்கறேங்கிற ஒரு பூங்காவை உங்களுக்கு கொடுக்கறேங்கிற என்ன எப்படி எப்படிப்பட்டதான பூங்கா சம்புத்தியான வசந்த சங்கினி கிருதாராமே அகஜிர்ணச்சதாஹா ஸ்ரஸ்தாஹா பக்தி லதா சடா விக விலசிதாஹ புண்ய பிரபால ஸ்ரித பிரபால ஸ்ரிதாஹ திப்யந்தே குணகோரகாஹ ஜபவதஹ புட்பாணி சத்வாசனா ஜானானந்த சுதா மரந்தர ஹரி சம்வித் பலாபியுன்னதி. ஸ்லோகங்கள் கொஞ்சம் கரட முரடா இருந்தாலும் உயர்ந்ததான ஒரு அழகான ஒரு அர்த்தத்தை சொல்றது. எப்படி சம்புத்தியான வசந்த சங்கினி கிருதாராமே இதயம் எனக்குடையதான ஒரு பார்க், அந்த பார்க்கிலேயே நீங்க இருங்க. ஹிருதாராமே அகஜீர் நட்சதாக ஒரு பார்க்குன்னா எப்படி இருக்கணும், நிறைய புஷ்பங்கள் கொடுக்கக்கூடியதான மரங்கள் அங்க இருக்கலாம், கொடிகள்லாம் இருக்கணும், அந்த கொடிகள்லாம் நன்னா கவனிச்சுட்டு இருக்கலாம். அது கவனிச்சுட்டு மரங்கள்லாம் நீட்டா இல்லாத போனா என்ன ஆகுது, அதுக்கு நம்ம பூங்கான்னு சொல்ல மாட்டோம், அது காடுன்னு சொல்லும், அது புதருன்னு சொல்லும். அதெல்லாம் பாகவதத்துல வரும். இங்க கிருஷ்ண பரமாத்மா அந்த புதர்கள்லாம் லலித லவங்க லதா பரிசீலன் அப்படின்னு அங்கங்கே உள்ள பொந்துட்டு விளையாடிட்டு இருப்பார் அவர். ஆனா நம்ம பார்க்க நம்ம உட்கார்றதுக்காக ஒரு பூங்கா இருக்குமே ஆனால், ஒரு பார்க் இருக்குமே ஆனால், அதுல உட்கார்றதுக்கு நல்ல பெஞ்ச் எல்லாம் இருக்கணும், மரங்கள்லாம் இருக்கணும், அந்த மரங்களை ஒட்டிண்டு நல்ல கொடிகள்லாம் இருக்கணும், அந்த கொடிகள்ல நல்ல வாசனை புஷ்பங்கள்லாம் இருக்கணும், கலர் கலரால புஷ்பங்க இருக்கணும், வாசனையோட இருக்கணும், நல்ல காத்து வீசக்கூடியதாக இருக்கணும். இவைகள்லாம் இருந்ததுன்னா அங்க நம்ம உட்கார்ந்து ஆனந்தமாக காத்து வாங்கிட்டு வருவோம். அந்த கொடிகள்லாம் என்னென்ன புஷ்பிச்சிருக்கணும், துளிர்கள்லாம் அதில் வந்திருக்கணும், துளிர் மட்டும் இல்லை மொட்டுகள் வேற இருக்கணும். புஷ்பமானது மலர்ந்த பிறகு ஒரு வாசனை, மொட்டா இருக்கும் பொழுது வாசனையோட அழகு வேற. சில மொட்டுகள்லாம் பாருங்க, மல்லி மொட்டா இருந்ததுன்னா அது ஒரு அழகு, மல்லி நன்னா மலர்ந்ததுன்னா அது ஒரு அழகு. ஜாதி எல்லாம் பாருங்க, அது கொஞ்சம் மொட்டாக இருக்கிறப்ப வாங்கணுங்கிற வாங்கிட்டு அதை தலையில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனப்பறம் அதை மலரணும். இப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்க பதில மொட்டும் அழகு புட்டமும் அழகு மலர்ந்த பழகும் அழகு. அப்படி மொட்டுகளும் இருக்கு நிப்பியந்தே குணகோரகாக, அதோட இல்லை அங்க இருக்கக்கூடியதான அழகான பட்சிகள் இருக்கு, அது கிச்சு கிச்சுன்னு சத்தம் பண்ணும், அது இருந்தா தான் பார்க்குன்னு. இப்ப எல்லாம் பார்க்க இருக்கு காஞ்சி கிடக்கு, அங்க போய் நீங்க உட்கார்ந்தாலும் ஒரு சிரமமா இருக்கு. ஆனா அப்படி இல்லை, அது அந்த அந்த போய் உட்கார்ந்ததுன்னா என்ன நல்ல அந்த பட்சிகளுடைய சத்தங்கள் அது போடுறது குயிலுடைய சத்தம் இதெல்லாம் கேட்டு ஆனந்தமாக கொஞ்ச நேரம் ரசிச்சு மறந்து அங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வருவா. அது போல அழகான பார்க்குன்னு ஜபவத புட்பாணி சத்வாசனாக நல்ல எண்ணங்கள் இருக்கணும். இங்கிருந்து ஆத்துல சண்டை போட்டா நன்னா இருக்காதுங்கிற பார்க்கில் போய் ஆத்துக்காரி இவர் ரெண்டு பேரும் சண்டை போட்டா என்ன அர்த்தம், அப்படி இருக்கக்கூடாது. அங்கே போயிருந்தா என்ன அர்த்தம், இனிமையாக பேசிட்டு இருக்கணும், சத்வாசனாக நல்ல ஆசை இருக்கணும், நல்ல வாசனைகளோட நான் இருக்கணும், அதோட ஞானானந்த சுதா மறந்த லஹரி. அதுல இருக்கக்கூடியதான் அந்த மறந்தம் மகரந்தம் புஷ்பங்கள் இருக்கே, அந்த புஷ்பங்கள்னால நல்ல வாசனை வரணும், வாசனையோட இல்ல அங்க ஒரு மகரந்த பெருக்கு ஏற்படணும். அந்த மகரந்தம் என்ன, ஞானானந்த சுதா மறந்த லஹரி. பழம் வேண்டாமா, பார்க்கல இருக்கக்கூடியதான மரங்களுக்கு வெறும் புட்பம் தானா, பழங்களும் இருக்கும், என்ன பழம். அப்படி ஒரு அழகான ஒரு சம்பித் பலபியுன்னதி, இப்படி அழகா இருக்கக்கூடியதான ஒரு பார்க் இருக்க, இதை நான் கொடுக்குறேன், இங்க போய் சுத்திட்டு மனசு வேற இந்த சம்சாரத்துக்குள்ள சுத்தின்னு அவஸ்தப்படாத. என்ன என்னத்தான் இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் இந்த கவலைகள் இருந்தாலும் அந்த மனசை என்ன பண்றது, அழுத்தி துன்பத்தை தான் கொடுக்கறது. சாதாரணமாக அப்படியே காத்தோட்டு அப்படியே போயிட்டு சாயங்காலமா பார்க்கில் போய் உட்கார்ந்துட்டு வர்றதுன்னு பெரியவாளுக்கு வழக்கம் இருந்தது. இப்ப பார்க்கும் கிடையாது போறதும் கிடையாது, முழுக்க அப்படி ஆயிடுது. வாக்கிங்க்கு தான் பார்க்குன்னு வச்சுட்டு இருக்க, அப்படி என்ன நடுல ரோட்ல நடக்க முடியாது, ஒரே டிராபிக்கா இருக்குன்னு பார்க்கில் போய் நடக்கிறேன். அது ஒண்ணுக்கு தான் பார்க்க உபயோகப்படுறதே தவிர முன்னாள் மாதிரி யாரும் போய் பார்க்கில் உட்கார்றது இல்லை. இதை பார்க்கல உட்கார்ந்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சாயங்காலம் போய் உட்கார்வா. அதோட மட்டுமில்ல என்ன, அவ ரெண்டு பேரும் கூட்டமா சேர்ந்து நல்ல விஷயங்களை பேசிட்டு இருப்பா. ஊர் வம்பு இல்ல, ஊர் வம்பு தான் செல்போன்லயே பேசிட்டு இருக்கோமே, அதனால வேண்டியதுல. ஆனா என்னாச்சுன்னு பேசுறதுக்கு ஏதோ நல்ல விஷயங்கள் அது இது பேசுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வயசானவா போய் உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்படி அழகான ஒரு பார்க் இது. இன்னைக்கு இல்ல, இந்த பார்க் கல்ச்சர் வேத நாட்டுல இருந்து இருக்கு. வேதத்துல பிருஹதாரண்யகோபன இடத்துல ஆராமமஸ்ய பஸ்யந்தி நதம் பஸ்யதி கஷ்டனா அன்னைக்கே இருக்கான் விவகாரம் பிருஹதாரண்யக் காலத்திலேயே அப்படின்னு அனாதியா இருக்குன்னு இந்த பரமேஸ்வரன் அவரால் தயார் பண்ணப்பட்டதான இந்த ஆராமத்தை பார்க்கிறார்கள், இந்த பார்க்கல உட்கார்ந்து அனுபவிக்கிறார்கள். ஆனா இந்த பார்க்க யார் தயார் பண்ணினான்னு கவனிக்க மாட்டேங்கிறாள்னு கவலைப்படுறது வேதம். அதே மாதிரி விவகாரம் பாருங்க, ஏதோ பார்க்குன்னு அந்த மூலையில பார்க்குங்கிறாங்க, யார் பண்ணினா, எப்ப பண்ணினா, இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சமப்படுத்தினா. பார்க்க மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். பார்க்க ஏதோ இடத்தை கொடுத்து போடலாம், நல்ல மரங்கள் போட்டு அதை மெயின்டைன் பண்ணி ஜலத்தை கொடுத்து. இன்னும் சில பேர் வேணா பார்க்க இருக்கிற மரங்கள்லாம் இவன் இஷ்டமா வெட்டின்னு இருப்பான், யானை மாதிரி போன மாதிரி வெட்டின்னு இருக்காங்க இருக்கக்கூடிய மரங்களை. அதுக்கும் உயிர் இருக்குங்கிறத மறந்து விட்டான். உங்க நீங்க பார்க்கறதுக்கு அது அழகா இருக்கணுமா, அதுக்காக மரத்தை வெட்டினா நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு கையும் காலம் வெட்டினா எப்படி இருக்கு நமக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நாம் எப்படியோ அப்படித்தானே மரங்கள். இவனுக்கு உயிர் இருக்கா போல அதுக்கும் உயிர் இருக்கோ இல்லையா? அதுக்கும் வலிக்குமா வலிக்காதா? ஆனா அதை அழ முடியல, நீங்க அழுதுட்டு இருக்க, கத்தறல் சண்டை போடுற, அதை அவ்வளவு பண்ண முடியல, அதனால கவலைப்படுறது. ஆனா இந்த ஜென்மால எப்படி இருக்கோ, அடுத்த ஜென்மால நீங்க மரமா வந்து நீங்க வெட்டினான்னு யார் வெட்டினானோ அவன் அது வந்து வெட்டுமா? இப்படின்னு சுத்தி சொல்லிருக்க ஒரு இடத்துல ரொம்பா இருக்குன்னு. அயல் விவகாரம் எப்படி இருக்குன்னா, மற்றவர்களை நாம் இம்சப்படுத்தப்படாது. அப்படி இந்த பார்க் இருக்க, ஒரு அழகான பார்க் இருக்கப்பா, இந்த பார்க்ல வந்து உட்காரு அப்படிங்கிறார். எப்படிப்பட்டதான பார்க்க? சம்போத்தியான வசங்க வசந்த சங்கினி. பார்க்கல என்னைக்கும் போய் உட்கார முடியாது, அந்த வசந்த ருத்துல அப்ப போய் உட்கார்ந்தாதான் நல்ல காத்து வரும், சென்ட்ரல் காத்து வரும், ஆனந்தமா உட்காரலாம். அதே போலயே சம்புத்தியானம் எனக்கூடியதான வசந்த ருத்து இன்னைக்கு சம்போத்தியான வசந்த சங்கினி. அந்த ஆராமம் எங்க இருக்கு, பார்க் எங்க இருக்கு? ஹிருதாராமே நம்ம இதயம் எனக்கக்கூடியதான பார்க்கல. இங்க என்ன விசேஷம்? அகஜீர்ணச்சதாக பாபம் எனக்கூடியதான பழுத்த இலைகள்லாம் கீழ் வந்துடுச்சு. இந்த வசந்த ருத்து வரத்துக்கு முன்னால முன்னல என்ன ஆகும்னு, அந்த சீத காலத்துல அந்த இலைகள்லாம் உதிரும், இலை உதிரும் நிலைகள்னு ஒரு காலம்னு ஒண்ணு, ஒரு ரெண்டு மாசம் பழுத்த இலைகள்லாம் பழுத்திருக்கான், எல்லாம் கீழே ஒன்னா விழுந்துடும், மரமெல்லாம் மொட்டை மரம் மாதிரி இருக்கும். ஆனா அந்த வசந்த ருத்து வந்ததுன்னு வச்சுங்களேன், மறுபடியும் துளுக்க ஆரம்பிக்கும். துளுக்க ஆரம்பிச்சு ஒரே பச்சை பச்சைன்னு இருக்கும் மரங்கள்லாம், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை பார்க்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கும். அப்படி இந்த பார்க்கல என்ன ஆச்சுன்னு, அகஜீர்ணச்சதாக ஜீர்ணச்சதாக, ஜீர்ணம்னா பழுத்ததான, சதாக இலைகள் எல்லாம் உதிர்ந்து போச்சு, ஸ்ரஸ்தாக உதிர்ந்து போச்சு. என்ன இந்த ஜீர்ணச்சதம்னா? இவனுடைய பாபங்கள். என்னைக்கு நீங்க சிவனுடைய பார்க்குக்கு போகணும்னு நினைச்சாலோ அந்த நினைப்பை என்ன பண்ணிட்டு, உங்க மனசுல இருக்கிற பாபங்கள்லயே போக்கடிச்சுடுச்சு. சிவனை தியானம் பண்ணணும்னு நினைச்சாள், பாபங்கள்லாம் உதிர்ந்து போச்சு. அகஜீர்ணச்சதாக ஸ்ரஸ்தாக பக்திலதாச்சடா விலசிதாக. பெரிய பெரிய மரங்கள், அந்த மரங்களுக்குள்ள என்னாச்சுன்னா, அதை ஒட்டிண்டு அதை சுத்திண்டு கொடிகள்லாம் இருக்கு. கொடிகள் தானா நிக்காது, அதை படரும். படரும் பொழுது என்ன பண்ண, பக்கத்துல ஏதாவது மரம் இருந்தா அதை வந்து சுத்திக்கும். அதே போலயே பக்தியில தச்சடா விலசிதாக, பக்தி எனக்கூடியதான கொடிகளுடைய கூட்டங்கள். அது என்ன பண்ணிட்டு, அந்த மரங்களை பெரிய பெரிய மரங்கள் இருக்கு பார்த்தேடா, உபனிஷத்துகள் எனக்கூடியதான மரங்கள், அதை அப்படியே சுத்திட்டு போயிட்டுதான். பக்தி அதை வாசிக்கணும், இதை வாசிக்கணும், அதை கேட்கணும். கேட்டாச்சே சார், ஸ்வேதாஸ்திரம் பத்து தரம் கேட்டேன். குருதாரணி இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் அஞ்சு தரம் பார்த்தேன் சார், குருமுகமா கேட்டேன்னா. இருந்தாலும் மறுபடியும் கேட்டா அது ஒரு சந்தோஷம். அதே கதை தெரிஞ்ச கதை தானே. எது தெரியாது உங்களுக்கு? ராமாயணம் தெரியாதோ, பாரதம் தெரியாதோ, பாகவதம் தெரியாதோ, தெரிஞ்சாலும் அதை சொன்னா அது சொல்ல தீர்வு வேற, அதை கேட்கறது ஒரு சந்தோஷம். எத்தனை தரம் சொன்னாலும் அதுல ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் ஏற்படுறதல்லவா? இவைகளுக்கே இப்படின்னா உபனிஷத்தை சொல்லணுமா? ஏன்னா உபனிஷத்து ஒன்றுதான் உங்களை தொடர்றது, மற்றவைகளாம் கதை. இந்த உபனிஷத்து என்ன, என்ன பத்தி? ஆகையால் அது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பக்தி அச்சடா விலசிதாக, பக்தி எனக்கூடியதான கொடிகளுடைய கூட்டங்கள் அதோட சேர்ந்திருக்கு. புண்ணிய பிரவாளஸ்ரிதாக, அதுல துளுத்து இருக்குன்னு என்ன புண்ணியங்கள். முன்னால பாபங்கள்லாம் கீழ் விழுந்துருத்து, நம்ம பண்ணினதான பாபங்கள் அது பழுத்து கீழ் விழுந்துருத்து. சாதாரண லோகத்துல சொன்னா பாபம் பழுத்ததுன்னா, பழுத்ததுன்னா துன்பம் வரப்போறதுன்னு அர்த்தம். உன் பாப்பம் பழுத்தது, அப்பா வரட்டும் அப்படிங்கிற அம்மா. இந்த பையனும் பாக்குறான், நானும் பாக்குறேன் என்ன, ஏன்னா நானும் உன்னை பத்தி சொல்லலாம், யார் பாப்பம் பழுக்கிறதுங்கிறான் விவகாரம். அப்படி இல்லை விவகாரம் என்னடாச்சு, இந்த பாப்பம் பழுத்ததுன்னா துன்பம் வருதுங்கிற அபிப்பிராயத்துல லோக்கல்ல உபயோகப்படுத்துன்னு இருக்கோம். ஆனா இங்க பாப்பமானது உதிர்ந்து போயிடுது. பக்தி எனக்கூடியதான கொடிகள் எல்லாம் சேர்ந்து அதை பிடிச்சு வந்திருக்கு. புண்ணிய பிரவால ஸ்ரிதாக, புண்ணியங்கள் எனக்கூடியதான துளிர்கள் அங்குரங்கள் அது அங்கே வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் தீப்யந்தே குண கோரகாக, நல்ல குணங்கள் எனக்கூடியதான மொட்டுகள் ஒழிக்க ஆரம்பிச்சது. அரளி இருக்க, அரளி புட்பமா வந்த பிறகு அது மாதிரி ஒரு மாதிரி, அரளி மொட்டா இருக்குமே ஆனால் அந்த ஸ்திரீகள்லாம் அது ஜடைய போட்டுக்கிறதுக்காக அதை வச்சிருப்பாங்க, அது ஒரு மாதிரி அழகா இருக்கும் அரளி மொட்டானது. அதே போலயே இந்த ஜாதி மொட்டு இப்படிலாம் பார்த்துக்கிறாள் இல்லையோ, அதே போலயே மொட்டுகள் தீப்யந்தே குண கோரகாக ஜபவச்சா, அங்க இருக்கக்கூடியதான பட்சிகள் அது கத்தின் இருக்கா போல மனுஷாளுக்கு என்னாச்சுன்னார், இங்க வந்ததுமே ஜபவச்சா உள்ளூர உங்க இதயத்துல பரமேஸ்வரனை தியானம் பண்ணியிருந்துமே என்ன ஆச்சுனர், பரமேஸ்வரன் நாமாவை சொல்லணும், எத்வேட்சரன் நாம கிரேரிதம் ரிணாம் சகிருத் பிரசங்கா தகமா துகந்தி தது ஹரா சிவா பரமேஸ்வரா பவா சர்வ மிருடா இப்படிங்கிற பேர்கள்லாம் அப்பப்போ மனசில் வந்துட்டே இருக்கு, ஜபம் பண்ணிட்டே இருக்கேன், பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ ஈசானாய தேவாய நமஹ, மனசு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்பப்போ அந்த சிவனுடைய பெயர்கள் ரெண்டு சின்ன சின்ன பேர் அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய பெயர்களை மனசு சொல்லிட்டு இருக்கான். புட்பான ஜபவச்சா, அதுக்கப்புறம் நல்ல வாசனை, ஒவ்வொரு புட்பத்துக்கும் ஒரு வாசனை, இந்த புட்பங்கள்லாம் என்ன எதற்காக வச்சுக்கணும் எப்ப வச்சுக்கணும் இவைகள் இதில் பிரயோஜனம் என்னான்னு வேதங்கள் சொல்றது. சம்பகா சோக புன்னாக சௌகந்தி கலசத்கச்சா, அம்பாள் தலையில இத்தனை புட்பங்களும் இருக்கா, இந்த புட்பங்கள்லாம் எந்தெந்த புட்பம் எதற்காக வச்சுக்கணும் அது என்ன பண்றது, நம்ம ஊர்ல மல்லி புட்பத்தை தலையில வச்சுக்கோன்னு சொன்ன, இது என்னமோ அழகுக்கு வாசனைக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். உடம்புல இந்த சரீரத்துல இருக்கக்கூடியதான இந்த ரத்த பிரசாரம் இருக்கு பார்த்து, அதனால வரக்கூடியதான வியாதி போகுமா மல்லி புட்பத்தினால, அதனாலதான் மல்லி புட்பங்களை தலையில வச்சுக்கோன்னு சொல்றான். ஒவ்வொருத்தரும் இந்த பிளவர் தெரப்பின்னு இப்ப ஆரம்பிச்சிருக்கான், இவன் தானே பிளவர் தெரப்பி சொல்றத வேதங்கள் சொல்லியிருக்க. எதற்காக புட்பத்தை பகவானுக்கு போட சொன்னார், அந்த புட்பத்தை நீங்க பகவானுக்கு கையால எடுத்து நீங்க போடும் பொழுது அந்த வாசனையானது உங்களுக்கு படுமையானால் உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள்லாம் போகும். இந்த புட்பம் பகவானுக்கு என்ன சார், பகவான் தானே சிருஷ்டி பண்ணினார், அவர் தானே இந்த நேச்சர்ல எத்தனையும் கொடுத்திருக்கார், அவருக்கு நீங்க போட்டதுனால அவர் புட்பத்தையே எடுத்து அவர் பாதத்தில் போட்டு அவருக்கு ஒரு விசேஷமா இல்லை, அதை நீங்க கையாண்டு அது உங்க கிட்ட கொண்டு வந்து அது நீங்க பகவானுக்கு போடுற வியாசல நீங்க அதனுடைய வாசனை உங்க மேல படுமையானால் உங்க மூக்குக்கு வறுமையானால் அது உங்களுக்கு நன்மையை பண்றது. ஆகையால் புட்பம் புட்பத்தினுடைய வாசனை மனுஷியனுடைய ஆரோக்கியத்துக்கு வசதி, அதுக்காகத்தான் பண்ணியிருக்க. ஃப்ளவர் தெரப்பின்னு வெளியூர்ல சொன்னா நம்ம ஓஹோன்னு என்ன விசேஷம் அப்படிங்கிற, இந்தூர்ல கிடைக்கிறா போல புட்பங்கள் வேற எங்கேயும் கிடைக்காது ஞாபகம். அதுலயும் வாசனை புட்பங்கள் நம்ம ஊர்ல தான், இங்கிருந்து பாம்பே போனேன்னா துலுக்கன் சாமந்தி தான் கிடைக்கிறது அங்க, ஒண்ணு நல்ல புட்பமே கிடைக்கல சார், கிடைச்சாலும் என்னடா ஒரு கை நிறைய புட்பம் எவ்வளோனா 150 ரூபாங்க அடே பண்ணா. இந்தூர்ல என்னடா எவ்வளவு புட்பம் இருக்கு ஆனா நம்ம அதை உபயோகப்படுத்துறது இல்லை, அது பகவானுக்கு கட்டி போடுவா. அந்த பாரிஜாத புட்பங்கள்னா அந்த ராம நவமி என்னைக்கு வரும் அந்த சந்தர்ப்பத்துல வரும், அதை எடுத்து ஊசியில கோத்து கோத்து வரிசையை நீட்டா வச்சு அப்படியே கிருஷ்ணனுக்கு ராமனுக்கு போட்டு என்ன அவளுக்கு இஷ்டமா பாரிஜாதம், அந்த புட்பத்து பேர்லயே இருக்கு பாரி அப்படின்னு சொன்னான்னு தான் மனுஷியண்ட மனசில் இருக்கக்கூடியதான சந்தோஷத்தினால் உண்டாகுது, சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது, கிருஷ்ண பக்தியை உண்டு பண்ணக்கூடியது, மனசுக்கு நிறைவை உண்டு பண்ணக்கூடியதான புட்பம் பாரிஜாத புட்பம். அதே போலயே மந்தாரம், மந்தம் மந்தம் அப்படின்னு மெல்லமாக இருக்கக்கூடிய மனுஷியனுக்கு அந்த வேகமாக போகிறான் பார்த்தீங்கள, எதை எடுத்துட்டாலும் டக்குன்னு கோபம் வருது பார்த்தீங்களா, அதை குறைக்குமா, மந்தமாக ஒரு அறத்தை கோபத்தை கொடுக்கறது மந்தாரம். இப்படி ஒவ்வொரு புட்பத்துக்கும் அந்த பேர்லயே இருக்கு விசேஷம், அத்தனை விவகாரங்கள் நமக்கு இருக்க நாங்க பாக்குறது இல்ல, ஆனா இந்த பார்க்கல இத்தனை புட்பங்கள் இருக்கு சார், புட்பாணி சத் வாசனா, நல்ல வாசனையோடு இருக்கக்கூடியதான புட்பங்கள். அதோட மட்டுமல்ல பழமும் இருக்கு, எப்படி ஞானானந்த சுதாமரந்தலஹரி. ஞானம், ஞானமும் ஆனந்தமும், அறிவு இருக்க அந்த அறிவும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான அறிவு, ஆனந்த வடிவமான அறிவு. சுதாமரந்தலஹரி, அந்த மகரந்தலஹரி ஆனந்த லஹரி, ஆனந்த பெருக்கு எனக்கூடியதான சம்வித் பல அபியுன்னதி. சம்வித் பலம், சம்வித்துனா ஞானம், ஞானம் எனக்கூடியதான பலத்தை கொடுக்கக்கூடியதான அழகான ஒரு விசேஷமான மரங்கள்லாம் இருக்கு. ஆகையால் இங்கே போய் உட்காரு, இங்கே அங்கேயும் சுத்தாத. இந்த வேற எங்கேயும் இந்த பாலைவனத்தெல்லாம் சுத்தின்னு இருக்காய் நீ, மனசு அங்கெல்லாம் வேண்டாம்ப்பா, உனக்கு அழகான பார்க்க கொடுத்துருக்கேன், இங்கே சுத்துங்கோ அப்படிங்கிறது. சம்புத்தியான வதந்த சங்கினி கிருதாராமே அகஜீர் நட்சதாக சிரஸ்தாக பக்தில தட்சடா விலசிதாக புண்ணிய பிரபாலஸ்ரிதாக திவ்யந்தே குணகோரகாக ஜபவசக புஷ்பாணி சத்வாசனா ஞானானந்த சுதா மரந்தலஹரி சம்பித் பலாபியுன்னதி அப்படின்னு இங்க சொன்னா. இந்த பரமேஸ்வரனை விசேஷமாக சிவபக்திய இப்ப ஹிருதயம் எனக்கூடியதான ஒரு பார்க்க சொல்லி அங்கே இப்படி சொன்னான். இந்த சிவபக்திங்கிறது ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரியில போய் நீ இரு, ஏரிக்கரையில இருந்து சந்தியாநந்தனம் பண்ணு, சௌக்கியமா இருப்பாய் அப்படின்னு மனச அந்த சிவபக்தி எனக்கூடியதான ஏரிய நீர்நிலையை விசேஷமாக சொல்ல போற. இத அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.